நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பகிர்ந்து விட்டார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசி கேட்போம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின தர்மம் சப்தத்திரை 3வது அதிகாரம் அதில் இருந்து ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்கப்பார். கொலோசியர் தர்மம் 3வது அதிகாரம் 9, 10, 11 3 வசனங்களை நாம் வாசி கேட்போம்.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார்.
அப்படியே ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தையும் நாம் வாசி கேட்போம். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தையும் நாம் வாசி கேட்போம்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்.
போன வாரம் நாம் இந்த வசனத்தை குறித்து அடுத்தோம். இந்த நாட்களிலே அதிகமாக மனசிலே வருகிற எண்ணங்கள் அந்த வார்த்தையிலே இருக்கிறபடியால் அதை தொடரும் விரும்புற அப்படி ஒரு சித்தமான அதுக்கு ஆதாரமாக பல வசனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற பகுதி பகுதியாக அது எல்லாவற்றையும் நாம எடுத்து விளங்கப்படுத்தினா நமக்கு நேரம் போதாது. அது தேவனோ எல்லாவற்றையும் மறைந்திருக்க தேவையானவர்களை நமக்கு பதிப்பாராக ஸ்தோத்திரம். சோ நாம் வாசித்த அந்த 3வது அதிகாரத்திலே ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷித்தருடைய சாயலுக்கு ஒப்பாள். நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் மறுப்பதற்கில்லை. நாம் அறிவோம் தன்னை சிருஷித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். ஆகவேதான் கிறிஸ்துவின் சாயல் என்ற தலைப்பிலே 2 தடவைகள் நான் உங்களோடு தேவனுடைய செய்தியை பேசியிருக்கிறேன். கிறிஸ்துவின் சாயலை குறித்து சொன்ன பொழுது முதல் தடவை நாம் பேசின பொழுது பந்தி இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா எவன் பெரியவன், நான் உங்கள் மத்தியிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்றார் ஆண்டவர். பணிவிடைக்காரனுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் பணிவு இருக்கும். ஆகவே கிறிஸ்துவை போல நாம் பணிந்த ஆவி உள்ளவளாக தாழ்வுள்ளவளாக இருக்கணும் என்று நாம் பார்த்தோம். 2வது கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பரம அழைப்புக்கு பங்கு உள்ளாகிய பரிசுத்த சகோதரே நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. ஆங்கிலத்தில் உங்கள் பார்வை அவர் மேலே பதியுங்கள். அதுக்கு கீழே நீங்க பாப்பீங்களா இருந்தால் மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கு முன்னுள்ள இருந்தால் இவரோ அவருக்கு மேற்பட்டவராக வீட்டில் எங்கும் முன்னுள்ள இருந்தார்னு சொல்லி கிறிஸ்து எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாமும் அவரை போல உண்மையுள்ளவர்களாக இருக்கோம். பார்த்தோம் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் சபையில் எங்கேயோ ஒரு பக்கத்துல நாம் உண்மையா இருந்து கொண்டு மறுபக்கத்துல நாம் உண்மை அட்டுவளாக போயிடக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவை போல அவருடைய சாய் நமக்குள்ள வரணும் என்ற நாம் அவரை போல உண்மையுள்ளாக இருக்க தேவன் விரும்புகிறார். கடந்த வாரம் ஆண்டவர் இயேசு பாவிகளுக்கு விலகினவர் அப்படி என்று நாம பார்த்தோம். பாவிகளோடு இருந்தார், பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தினார், பாவிகளை சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் பாவத்தில் அவர் பங்கு போடல. நாமும் பாவிகள் மத்தியிலே வாழுகிறோம். நம்மை சுத்திலும் சூழலில் இருக்கிறவர்கள் வீடுகளிலோ வேலை செய்கிற இடங்களிலோ அல்லது பாடசாலைகளிலோ எங்கும் அபவிசுவாசிகள் தான் அதிகம். அவர்கள் மத்தியில தான் நாம் வாழுகிறோம். ஆனால் அவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் அவர்களுடைய பழக்கங்களை அவர்களுடைய சாயலை அல்லது அவர்களுடைய வழிகளை நாம் பின்பற்றாமல் நாம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வடிமையில போனால் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். மறந்துடக்கூடாது. இதற்கு யோசிப்பு ஒரு நல்ல அடையாளம் என்று போன முறை சொல்லியிருந்தேன். அது ஆதியா 38வது அதிகாரம் 1வது வசனத்தில் இங்க பாப்பீங்களா இருந்தால் அவன் இளைஞனான் சொல்லப்போ அவன் இளைஞனாக அவனுக்கு ஜஸ்ட் டீனேஜ் என்று சொல்லியிருந்தேன். அவன் தன் சபையோடு இருந்தான். சபையோடு எல்லாரும் துன்மார்க்கமாக நடந்த போதும், அவர்களோடு இருந்தாலும், சொந்த சகோதரர்களாக இருந்தாலும், டீனேஜாக இருந்தாலும், அவர்கள் வழியில் அவன் நடக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டான்னு சொன்னா பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்து கானான் தேசத்திலே அவர்களை அமர்த்தும் பொழுது, உங்களை சுத்திலும் இருக்கிற ஜனங்களை போல நீங்கள் வாழாமல் நான் உங்களுக்கு கட்டிட கற்பனை இப்படியெல்லாம் வாழுங்கள், அதற்காகவே நான் வளைத்த நான் உங்கள் தேவன். ஆனால் அவர்களோ காலப்போக்கிலே கர்த்தருடைய கட்டளை மீறி தங்களை சுத்திலும் இருக்கிற ஜனங்கள் வழிகளில் நடந்து அவர்களை பின்பற்றி மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கும் மண்டு பண்ணி கொண்டார்கள். அது மாத்திரமில்லை, மற்ற ஜாதி ஜனங்களுடைய விக்கிரகங்கள் அதை கொண்டு வருவார். இரண்டாக பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசம், வடக்கு தேசம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனது, தென் தேசம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷம் இருந்தார்கள். அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்ததுக்குரிய எந்த அறிகுறியும் வேதத்திலும் இல்ல, சபை சிறத்திலிருந்து தெரியல. ஆனால் யூதர்கள், அதாவது தென் தேசத்தில் இருந்தவர்கள், அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகள் முடிய ஆண்டவர்களை திரும்பி கொண்டு வந்தார். அதில் ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, யூதர்கள் அதாவது தென் தேசத்தில் இருந்தவர்கள் யூதா கோத்திரத்தார், ஆகவேதான் அவர்களுக்கு யூதர்கள் என்ற பெயர் வந்தது. இன்றைக்கும் யூதர்கள் என்ற பெயர் தான் அவர்கள் அறியப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள். நல்ல மனதில் வச்சு அந்த யூதாட பெயர். சோ யூதா கோத்திரம் மாத்திரம்தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருஷம் அங்கே இருந்தார்கள். கர்த்தருடைய வாக்குத்தின்படி திரும்ப அவர்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து எருசலேமில் நிறைய ஆலய கட்டினார்கள். இதெல்லாம் தெரியும். அது ஏனென்றா, யூத வம்சம் அழிந்து போறதை தேவன் விரும்பவே இல்லை. அப்படி அழிந்து போகவும் முடியாது. அப்படி யூதாவின் வம்சம் அழிந்து போகுமாக இருந்தால், அழிந்து போயிருக்குமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், கிறிஸ்து வெளிப்பட வாய்ப்பில்லை. ஆண்டவுடைய திட்டங்கள் நோக்கங்களை நாம புரிந்து கொள்வது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், பழையற்பாட்டிலே மோசை மூலமாகவும் யாக்கோபு மூலமாகவும் சொல்லப்பட்ட தீக்க தரிசனங்களே யூதா கோத்திரத்திலே இயேசு பிறப்பார் என்கின்ற தீக்க தரிசனம் தெளிவாக வெளிப்படுது. அப்ப யூதா வம்சம் அழிக்கப்பட்டு போயிருக்குமாக இருந்தால், இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்திலே வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். ஆகவே கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த வம்சத்தை காப்பாற்றினாரு. தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை காப்பாற்றி தாவீதின் வம்சத்திலே ஆண்டவர் இயேசு குறித்த காலத்திலே கன்னிகைக்கு மகனாக ஆண்டவர் இயேசு எப்ராத்தா இடப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் இருக்கிற ஆயுதங்களை சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்கின்ற வாக்கு தத்துவம், எங்கே பிறப்பார் என்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசா தீக்கதரிசனமாக சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேற இயேசு குறித்த காலத்திலே கன்னிகைக்கு மகனாக பிறந்தார். ஏசாயா பல துல்லியமான தீக்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறது வேதத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. வீட்டிலே எஸ்ஐக்கியான மகனாகிய மனாசே, அவன் தான் அதிக காலம் இஸ்ரவேலை அரசாண்ட ராஜா, 54 ஆண்டுகள். அவன் எஸ்ஐயாவை நாடு ரோட்டில் வைத்து பட்டயத்தால கொலை செய்தான்னு சொன்ன சபை சரித்திரத்தில் பார்க்க போகட்டும். இன்றைக்கு நாம பார்க்க போற மறுபகுதி, நான் ஏதேதான் சொன்னேன்னு சொன்னால், நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சாய். தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி தேவன் நம்மை முன்குறித்தார் என்பதை ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தைகளை, அந்த வசனத்தை நாங்கள் விருதத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம், ஹலோ, டோன்ட் லூஸ் யர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். பிசாசு உங்கள் சிந்தனைகளை மெய்கிறதுக்கு இடம் கொடுக்காது. இது சொல்ல போனா பிசாசு உங்களுக்கு பொஸ் ஆகிறாதபடி பார்த்துக்கொள்ளும். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்க ஒரு பதாதை தொங்க விட்டிருந்தார். அதுல ஒரு வாசகம் எழுதியிருந்தது, அது என்னை கவர்ந்தது. என்ன எழுதியிருந்தா, ட்ரெயின் யோர் மைண்ட் அப்படின்ட்டு. எனக்கு அதை பார்த்ததுல நான் யோசித்தேன், எப்படி இருக்குது ட்ரெயின் யோர் மைண்ட். நம்முடைய மைண்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஐ மீன் வைத்திருக்க நமக்கு தெரியும். ஸோ வி ஹாவ் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட். அப்படி இல்லையா, நாம கட்டுப்பாடு இல்லாத மனுஷர்களாக மாறிடுவோம். நம்முடைய மாமிசம் இலகுவாக மேலவர். அப்புறம் என்ன நடக்கும், மாமிச சாயல் வெளிப்படும். செய்கையிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் நோக்கங்களிலும் மாமிச சாயல் வெளிப்படும். காரணம், நம்முடைய சிந்தையை அடிக்கடி பிசாசு அட்டாக் பண்ற, நமக்கு அது தெரியுதில்லை. இன்றைக்கு அநேகருக்கு ஜெபம் பண்ண போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்தால் அப்பாடா கொட்டாவி கொட்டாவி வருது. அது சில நேரத்தில் கட்டாவியாகவும் மாறிடு. சோ நல்லா எல்லாம் டிவி பாக்கைகளை கொட்டாவி வராது, கண்டி விளையாடுகளை கொட்டாவி வராது. அல்லது எங்கேயும் போய் வருகிற கொண்டு. ஆனா ஜெபம் பண்ண போனா மாத்திரம் கொட்டாய்வர். இடத்துல ஒருவர் கேட்டாரு, பாஸ்டர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண எனக்கு நித்திர தூங்குது, என்ன செய்யறது அப்படின்னு சார். நான் சொன்னேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உனக்கு நித்திர தூங்குது சொன்னா வீட்டுக்கு நடந்து நடந்து ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்ன. ஏன் தெரியுமா? எப்படியாவது நம்ம ஜெபம் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு பிசாசு அவன் தந்திரம் உள்ளவன் தானே, இல்லையா? இல்லையா? ஆகவே நாம் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்ல. ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்காதபடி தடை செய்து நம்முடைய சிந்தனைகளை அங்குமிங்கும் அலக்களிக்க நீங்க விடுவீங்களாக இருந்தால் வாழ்க்கையில மாற்றும் வார்த்தைக்கு இடமும் இல்லை. தேவனுடைய குமாரர் சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் மறுரூபம் ஆவதற்கும் வாய்ப்பே இல்லாமல் போயிடும் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே நேரத்தில் ஆண்டவரே சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிக்கிறோம். மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். நீங்கள் தேவனுடைய ஆடுகளாக இருந்தால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பீர்கள். இயேசு அந்த வசனத்தை தொடரும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆடுகளாக இல்லாதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவரே சொன்னதை நாம் அறிவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயல், தேவன் நம்முடைய வாழ்விலே தன்னுடைய குமாரனுடைய சாயலை காண விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை காண விரும்புகிறார். நம்முடைய சாயல் மாற வேண்டும். தட்ஸ் மீன் நம்முடைய சுவாவங்கள், நம்முடைய நேச்சர், அவர் நேச்சர் ஷுட் பி சேஞ்ச் பை த வேர்ட் ஆஃப் காட். நம்முடைய சுவாவங்கள் தேவனுடைய வசனத்தினாலே மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அதற்கு தான் நமக்கு போதனை அவசியம், தேவனுடைய வார்த்தை அவசியம். தேவனுடைய வசனத்தில, தேவனுடைய வார்த்தையில நமக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதுவும் ஒரு பிசாசுடைய தந்திரம் தான். போகட்டும், வாசித்து அந்த வசனத்தை திரும்ப ஒரு கண்டாடுகளை வாசிக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்க. 10 வசனம் சொல்றது, தன்னை சிறிஸ்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. லிசன் மீ ப்ளீஸ், புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா புதிய மனுஷனை நாம தரித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தா பழைய மனுஷன் களையப்பட வேண்டும், இல்லையா? நான் சொல்றதை தயவு செய்து ஐயா அம்மா சிந்திங்க, யோசி. நான் உங்களோட நேரத்தை எடுக்கணும் என்றது எந்த வருபம் இல்லை. கடவுள் அறிவாசி கண்ணாக பேசணும்னு கத்தர் அறிவார். கவனிங்க, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லி யாரு சபையில இருக்கிற கொலோசி சபைக்கு எழுதும் பொழுது. அப்ப சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பழைய மனுஷனை நாம் அகற்றியாக ஒன்று களைய முடியும். அப்ப பழைய மனுஷனை களைகிறது என்றால் என்ன? பழைய மனுஷனுக்குரிய சுபாவங்கள் அல்லது பழைய மனுஷனுடைய சாயல்களை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனுடைய சாயலுக்கு சாயல் என்ன தரித்து கொள்ளணும். அதுதான் நாம் கிறிஸ்துவர்களே புது சிருஷ்டி, நியூ கிரியேச்சர் இன் கிரைஸ்ட், புது சிருஷ்டி. அப்ப பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி இதெல்லாம் இது வந்து ஒரு நாளில நடக்கிற ஒரு காரியம் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிற காரியமும் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த வார்த்தை நமக்குள்ளே செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். இப்ப நாம கேட்கிற செய்தி என்ன? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா நம்முடைய பழைய மனுஷன் களையப்பட வேண்டும், புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்படி இதுல நிக்காமல் ஏற்கனவே பார்த்த சில காரியங்களோடு இன்றைக்கு மிக முக்கியமான 2 காரியங்களை தொட விரும்புகிறேன். இது நீங்கள் அதிகமாக அறிந்ததும் அதிகமாக கேள்விப்பட்டதும், ஆனால் நான் எடுத்துக்கொண்ட டாபிக்கு அது மிக முக்கியமான சத்தியமாக இருக்கக்கூடிய சொல்ல விரும்புகிறேன். இப்ப கிறிஸ்துவின் சாயல் என்ற டாபிக்களை நாம ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்று வருகிறோம். சரி, இப்ப கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்விலே காணப்பட நம்முடைய சுவாவங்கள் மாற வேண்டும். சோ நம்முடைய சுவாவம் எப்படியாக இருக்கணும் என்று வேத வார்த்தையில நாம் பார்த்து வருகிறோம். சோ அடுத்ததாக இந்த நாளிலே கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல், கம் வித் மீ ப்ளீஸ். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13:34-35, இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான வசனம்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
இது பாருங்க, இது எப்படி இருக்குது இந்த வசனம், நீங்க எல்லாரும் வாசிச்சு. மிக முக்கியமான ஒரு தரவுகள் வசனம். இந்த 35 வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம், ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாக இருக்கும். அது மாத்திரமல்ல, லிசன் மீ ப்ளீஸ், முதல் வசனத்தில் என்ன சொல்றா தெரியுமோ, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லிட்டு, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்கும். பியூட்டிஃபுல். நான் உங்களில் அன்பாக இருந்தது போல தன்னை அவர் முன்மாதிரியாக வைக்கிறார், காட்டுறார். என்ன போல? நான் எப்படி உங்கள் மேலே அன்பாக இருந்தேனோ அதுபோல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்ற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதனால் மற்றவர்கள் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வார். அப்ப நமக்கு நம்மை குறித்து ஆண்டவர் இயேசுக்குள்ள பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன? நாம் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அல்லது பிதாவாகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சோ இப்ப என்ன கவனிங்க, இப்ப இனிதான் காரியத்தை நான் போறோம். இங்கதான் நாம அநேக வியஷ்டக்களி நம்முடைய மனசாட்சிக்கு நல்லாகவே தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குரோஸ் சிலுவை, அதுல ரெண்டு சட்டம் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு சட்டம் சேர்ந்த போதுதான் அது குரோஸ்ஸா, ஒன்று நேர்கோட்டில இருக்குது, மற்றது குறுக்கு கோட்டில இருக்குது. நன்றாக நேர்கோட்டில இருக்கிற அந்த சட்டம் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை அல்லது அன்பை குறைக்கிறது. குறுக்க இருக்கிற சட்டம் நம் பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற அன்பு ஐக்கியம் உறவை குறிக்கிறது. இது ரெண்டும் சேர்க்கும் போதுதான் அங்கே சிலுவை வெளிப்படுத்த நாம் பார்க்கிறோம். ஒன்றை நாம வைத்துக் கொண்டு அதை சிலுவை என்று நாம சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று தேவனை நோக்கி இருக்கிறது, மற்றது சக சக சகோதர சகோதரர் நோக்கி இருக்கிறது. மறந்துடாது, மார்க்கு 12 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ஒரு நியாயாதிபதி வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை எது? இஷ்டவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். உன் தேவனாகிய கத்திடத்திலே, யூ நோ தட் வேர்ட்ஸ் இல்லையா, உன் தேவனாகிய கத்திடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு மனதோடும் என்ன செய்வாயா? அன்பு கூறுவாய் சொல்லிட்டு நிறுத்தல. இதற்கு ஒப்பாக இருக்கிற ரெண்டாம் கற்பனை, இட் இஸ் நாட் ரெண்டாம் கற்பனை இல்ல, இதற்கு ஒப்பாக இருக்கிற ரெண்டாம் கற்பனை. தட்ஸ் மீன் ஒரு நாணயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதுல ஒரு பக்கத்தை எடுத்து வச்சு நாம நாணயம் சொல்றோம், ரெண்டு பக்கம் சேர்ந்துதான் நாணயம் நமது. அதுபோல இது ரெண்டும் சேர்ந்துதான் பிரதான கட்டளை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது இதற்கு ஒப்பா இருக்கிற ரெண்டாம் கற்பனை என்ன? உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் உன் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். சர்வாங்க தகன பலிகள் எல்லாத்திலும் பார்க்க இதுவே முக்கியம், சிறப்பு, சத்தியம் என்று அந்த நியாயாதிபதி ஒத்துக்கொண்டார். நாம ஒத்துக்கொள்றோமோ இல்லையோ, பட் அவன் ஒத்துக்கொண்டான். கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்ப என்ன கவனிங்க, தேவன் தன்னுடைய குமார சாயலை நம்முடைய வாழ்விலே காண விரும்புகிறார் என்பது சத்தியம். கத்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த செய்தியை நீங்க ஜபிக்கிறவள் இருந்தா நீங்க போய் ஆண்டோட சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. கத்தா வைத்து நீர் எங்களுக்கு அனுப்பணி செய்தான்னு நீங்க கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரைட், நன்றாக கவனிங்க. நாம் தேவட குமார சாயலுக்கு ஒப்பாக மாறணுமா இருந்தால் அடுத்த முக்கிய காரியம், நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பாக இருக்கிறோம். பொதுவாக நாம தேவடத்தில் அன்பாக இருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்தும், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், உபவாச கூட்டங்களுக்கு வருகிறோம். தேவடத்தில் அன்பு, பட் நாம தடுமாறுகிற பல தடுமாறுகிற ஏரியா வந்து நம் மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவுல. இப்படி நான் சொல்லும் பொழுது யதார்த்தமாக நீங்க சிந்தீங்க, எனக்கு சேர்த்துத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். எவரையும் வசனத்தினால அடிக்கணும் நோக்கம் கடவுளுக்கு எனக்கு இல்லை. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டா அப்படிங்க. நான் கணக்கு ஒப்பு கொடுக்கும் போது யாருக்கு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, கடந்த வருஷத்திலே அல்லது கடந்த நாட்களிலே எத்தனை இடத்துல நாம போராடி இருக்கிறோம், மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவில ஐக்கியத்தில எத்தனை இடங்களில் நாம போராடி இருக்கிறோம் அல்லது தடுமாறி இருக்கிறோம். ஓ மேல போடா நம்முடைய மாமிசத்துக்கு நாம இடம் கொடுத்திருக்கோம். இட் இஸ் நாட் ஈஸி, இது இலகுவானது அல்ல என்பது நமக்கு நன்றாகவே தெரியும், நன்றாகவே தெரியும். ஏதாவது நாம தப்பு பண்ணிட்டா கத்தாவே மண்ணியும் சோத்திரமான விட்டுற போய் ஆண்டோட சொல்லடைஞ்சிருவோம். ரைட், யூ நோ தட். சரி, ஆனா மனுஷங்களோடு நமக்கு இருக்கிற பிணக்குகள், பிரச்சனைகள், அவைகளை தீர்த்து கொள்வதற்கு நம்முடைய மனம் இலகுவிலே இடம் கொடுக்கிறது இல்லை. மேபி அவர் ஓன் டிக்னிட்டி ஓ பிரஸ்டேஜ், ஐ டோன்ட் நோ, இட் இஸ் அப் டு யூ. இப்ப தேவனுக்கு முன்பாக நாம பீம்பு பண்ண மாட்டோம் இல்லையா, நான் வர மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சொல்ல மாட்டேன், அப்படி நாம சொல்ல மாட்டோம். ஆண்டவரே எல்லாம் நீ தானப்பா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், நீதானப்பா, உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், உண்மை அன்பாக விழுந்து விழுந்து ஆண்டவர் ஜெபப்பட்டேன், இட் இஸ் குட், கீப் இட் ஆன். ஆண்டவரே நான் உம்மிடத்துல அன்பா இருக்கேன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமோ, 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 நீ என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை படிங்க. பதினாலாம் அதிகாரம் 21 வசனம் கொஞ்சம் சீக்கிரம் படிக்கிறீங்க. யோவான் 14 அதிகாரம் 21 வசனத்திலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு
என்னை.
இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்.
சோ ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவனுடைய வசனத்தை கை கொள்வான். கேளுங்க, 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 கேட்க காதுள்ளவங்க, அது என்ன, நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம தேவனிடத்துல அன்பு கொள்றோம். அடித்து சொல்ல எனக்கு சேர்ந்துதான் அப்பிரசம் உன்னை பேசுறதுக்கு முதல் நான் அதை யோசிக்க வேண்டி இலகுவானது அல்ல, இலகுவானது அல்ல. மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவு, அன்பு, ஐக்கியத்தை கீப்ப பண்றது இலகுவானது அல்ல, சுகமானது அல்ல. ஆனா அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் பெரும்பாலும் நாம இறங்கி போறது குறைவு, விட்டு கொடுக்கிறது குறைவு. ஏன்னா நம்முடைய சுய கௌரவம் நமக்கு அதுக்கு இடம் கொடுக்குது. நம்ம அன்பா இருக்கிறவர்களுக்கோடு நாம அன்பா இருக்கிறோம், நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை ஒதுக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்களை குறித்து நம்முடைய நிலைமை என்ன. 13:1 படிங்க, 13:1 இயேசு என்ன சொல்றார் பாருங்க.
பக்க பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய கிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். கொஞ்சம் கவனம், முடிவு பரியந்தம் இதுல அர்த்தம் என்ன உங்களை எல்லாருக்கும் தெரியுமே. ஆதி முதலாக யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பார் என்று இயேசுக்கு தெரியுமா இல்லையா, யோசிங்க, யோசி. ஆதி முதலாக தன்னை யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இங்க வசனம் என்ன சொல்லுது, முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அதாவது யூதாசையும் தள்ளி வைக்கல. கவனிங்க, ஐ லவ் ஜீசஸ், யூ நோ ஐ. இயேசு போதிச்சாரு, போதிச்சதையும் வாழ்ந்தாரு. இயேசு வாழ்ந்தாரு, வாழ்ந்ததையெல்லாம் போதிச்சார். ஆனா பரிசேயர் வேதத்தை போதிச்சாங்க, ஆனால் அவங்கள் போதிச்சபடி அவங்க வாழ இல்லை. ஆகவேதான் 23 அதிகாரம் மத்தே 23 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடியோ நீங்கள் செய்யாதிருங்கள். வாட் இஸ் தி மீனிங் பை தட். அப்படியானால் அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. நானும் ஒரு வேதத்தை போதிக்கிறவனாக இருந்து கொண்டும் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. சோ ஆதி முதலாக காட்டி கொடுப்பவன் என்று காட்டி கொடுப்பாடு தெரிந்திருந்தும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் யூதாசில ஆண்டவர் இயேசு அனுபவிச்சிருக்காரு. இப்ப நான்டான் என்ன ஆனண்டா யோசி அவன் பார்க்கும்போது, நீதானே என்னை காட்டி கொடுக்க போற, நீதானே என்னை காட்டி கொடுப்ப, நீதானே காட்டி கொடுப்ப, பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன வரும், சுமாராக நமக்கு பிடிக்காத ஆக்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது, நமக்கு பிடிச்சவளுக்கு அருமையான தேவடி பிள்ளைகளே. இயேசு என்ன சொன்னாரு, நான் சொன்னே அவர் போதிச்சாரு, சாதிச்சார். இயேசு என்ன சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சினை. பட் நான் தான் சொல்றேன், இது இலகுவானது அல்ல. உலகத்தில இருக்கிறவர்களே எப்பயாவது இருந்திருந்துட்டு காணும் பொழுது, காணும் பொழுது அவ கூட நாம அன்பாக நடந்து கொள்றோம், பேசிக்கொள்கிறோம், பழகிக்கொள்கிறோம், உறவை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வாரந்தோறும் நாம ஆலயத்துக்கு வந்து ஆண்டோட பிள்ளைகளை ஒரு ஒருவர் சந்திக்கிறோம், பேசுகிறோம், பழகிறோம், பார்க்கிறோம், கதைக்கிறோம், போகிறோம். அங்கதான் நமக்கு பிரச்சனையே வருது. ஒருவர் பேசிவிட்ட வார்த்தையினால், ஒருவர் பார்த்து விட்ட பார்வையினால். உங்களுக்கு தெரிந்தாலே பார்வைகள் பலவிதம். ஹலோ, இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அவசியமே இல்லை, ரைட். வேதம் சொல்லுது பார்வைகள், பல விதமான பார்வைகளை அவர்கள் கண்கள் கொழுப்பாய் பார்க்கிறது. சங்கீதத்தில் கொழுப்பு என்னத்தை குறிக்குது வேதத்துல? பெருமையும். அவதான் கொழுப்ப தகனிக்க சொன்னார் ஆண்டவர். பழி சில தேக்கல கொழுப்ப அக்னியில தகனிக்க சொன்னார். ஏன்னா அது பெருமை கிடையாது. இப்ப நம்ம நாம ஆண்டவருக்கு தகன பலியாக, சர்வாங்க தகன பலியாக ஆண்டவருடைய வழிபடத்துல படைக்கப்படுமாக இருந்தா நமக்கு இருக்கிற நமக்குள்ள இருக்கிற கொழுப்புகள் என்ன செய்யணும்? தகனிக்கப்படும். கொஞ்சம் கவனமா இருங்க, கொலஸ்ட்ரோல குறிச்சு கொஞ்சம் கவனமா இருக்கு. இன்னைக்கு தெரியும் மரணங்கள் இல்லையா? கொஞ்சம் ஆசியனோ வெள்ளிக்கிழமை நியூஸின்படி, சிஎன்ஏ நியூஸின்படி, பூமி அவதிச்சால துருக்கியிலும் சரியாவது மோர் தான் 23,000 பீப்புள். நேற்று எனக்கு செய்தி பார்க்க நேரம் கிடைக்கல, பட் வெள்ளிக்கிழமை நான் பார்த்த வரைக்கும் 23,000 அதிகமான மக்கள் பூமி அதிர்ச்சியிலே, சுமார் 75,000 அதிகமான மக்கள் காயப்பட்டிருக்கிறார். இதை விட மில்லியன் கணக்கான மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார். அருமையானவரை யோசித்து பாருங்க, தங்கள் உறவுகளுக்காக கதறி அழுகிறவர்களுடைய புலம்பலி சத்தம் அந்த தேசம் எங்கு கேட்டுக்கொண்டே இருக்கு. நினைச்சு பார்த்திருப்பார்களா? இன்றைக்கு பூமி எதிர்ச்சி வரும். நாங்கள் எல்லாரும் பெரியவர்கள் என்றும் சிறியவர்கள் என்றும் இல்ல, படித்தவன் என்றும் பணக்காரன் என்றும் இல்ல, எல்லா எந்த வித வித்தியாசம் இல்ல, அப்படி அள்ளிட்டு போறப்பார். வாழ்க்கையில எத்தனை கற்பனைகள், எத்தனை மேட்டிமைகள், எத்தனை பெருமைகள், எத்தனை இருமாப்புகள், எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டு கவனம். புல்லுக்கு பான வாழ்வு, ஆமிசம் எல்லாம் புல்லை போல, அதன் பெருமை எல்லாம் தமிழ்ல மகிமேண்டு போட்டிருக்கு, அதன் பெருமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கு. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த வசனம் தான். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டுமாக இருந்தால் ஒருவிடத்தில் ஒருவர் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நம்ம அன்பாக இருக்கிறவர்களில் நாம் அன்பாக இருப்போமாக இருந்தால் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அஞ்ஞானிகளும் உலகத்தில் இருக்கவர்கள் அப்படி செய்கிறார்களே, அப்படியானால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? அப்படியானால் கிறிஸ்துவின் சாயல் எங்கே? யூதாசிலும் அன்பு கொண்டாரே, காட்டி கொடுக்க போன்று தெரிந்தும் சத்துருவாக இருந்தும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அன்பு கொண்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் வாழ்விலே எவரும் உங்களுக்கு சத்துருவாகாதபடி தயவு செய்து காத்துக்கொள்ள. ஐ ஸ்பீக் த ட்ரூத். எனக்கு சேர்த்தது இப்ப எனக்கு அப்படிங்க, இப்படி நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு பல கேள்விகள் எழும்புறதை நான் என் மனதில் உணராமல் இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நாம் என்ன நினைக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த காரியங்கள், இவைகளெல்லாம் இப்படி இருக்க அந்த குறிப்பிட்ட நபரோடு எப்படி நான் ஒப்புரவாகிறது, எப்படி அவரை ஏற்றுக்கொள்றது, எப்படி அவரில் அன்பு கூறுறது, எப்படி அவரோடு பேசுறது, இப்படி சொல்லுவது நம்முடைய மனித சாயல், நம்முடைய மனித ஆவி பேசு. பட் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிறையுங்க. அருமையான தேவட பிள்ளைகளே, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படிப்பட்ட போதனைகளை யூடியூப் எல்லாம் கேட்கிற மிகவும் அரிது. ஏனென்றால் அங்கு ஆசீர்வாதமான செய்திகள் தான் யூடியூப்பை அதிகம் அலங்கரிக்கிறது, நானும் பார்த்திருக்கிறேன் நீங்கள். ஆனபடினாலே ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்துல தான் இப்ப கண் இருக்குது, ரைட்? பட் ஆண்டவர் இயேசுடைய சாயலாக மாறுவதற்குரிய போதனைகள் அவர்களுக்கு இல்லாதபடியான என்னவோ இருந்தபடியே இருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தின் மேலேயே கண்ணாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் மேலே கண் இருக்குது, பட் ஆசீர்வதிக்கிறவர் எங்கே? அப்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதை நாம முன்னுக்கு வைக்கிறோம், எதை நாம ஐ மீன் முக்கியப்படுத்துகிறோம்? இத்தால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், சத்தியத்தின்படி உங்களுக்கு உங்களை பிடிக்காதவர்கள், வெறுக்கிறவர், பகைக்கிறவர், ட்ரை டு லவ் தேம். உங்க மனதில் நீங்க என்ன சொல்றீங்க அது தேவன் அறிவார். பட் நாம இப்போ ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம், 23 நம்ம சொன்னேன், நம்ம இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னும் கொஞ்சம் மாறணும். நமக்கு பிடிக்காதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், நம்மை குறித்து கதைக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், குறை சொல்வர்கள் இருக்கத்தான் செய்வார். நான் ஒரு கட்டத்துல யோசித்துக் கொண்டேன், நான் என்னதான் ஒரு கதைக்கு என்னதான் நான் சரியா இருந்தாலும் என்னை குறித்து பேசுறதுக்கு ரெண்டு பேர் இருக்கத்தான் போறாங்க என்பது எனக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். பட் அது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டு இருப்பேனாக இருந்தால், அது எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டு மனதில் வைத்திருப்பேனாக இருந்தால், என் உள்ளத்துல கசப்புகளும் வெறுப்புகளும் வளர ஆரம்பமாகும். பொல்லாங்கனால் உண்டாகிருந்த காயினை போல இருக்க வேண்டாம். சொந்த சகோதரனாக இருந்தும் குற்றமில்லாத அவனை மேலே எழும்பி எரிச்சல் பட்டு கோபப்பட்டு சொந்த சகோதரனையும் என்ன செய்தார், கொலை செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சொந்த சகோதரன். அவனிடத்தில் என்ன குற்றம் இருந்தது, அவன் என்ன தவறு செஞ்சார், குற்றம் இல்லாத அவனை என்ன செய்தார், கொலை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளேயும் கசப்புகளும் வெறுப்புகளும் வளர்ந்து கொண்டே இருப்பாக இருந்தா, நம்முடைய மனதிலே கசப்புகளும் வெறுப்புகளும் தொடர்ந்து பகைகளும் இருக்குமாக இருந்தா, I'm sorry to say it, நீங்களோ நானோ தேவ ஆவியினால் டைரக்ட் பண்ணப்படைய முடியாது. ஏன்னா ஆவியானவர் மௌனமாக இருக்கிறார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கிறார். ஆகவே நம்ம தனி ஜபத்திலே அடிக்கடி 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 நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பார், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் என் உள்ளத்தில் உண்டோ என்று பார். Just open your heart before the Lord. See what is in your heart. மற்றவர்களுக்குள்ள என்ன இருக்குது என்றதை நாம பார்க்கிறது விட்டு, என் உள்ளத்திலே மறைஞ்சு கிடக்கிற பாவங்கள் என்ன, அவைகளை குறித்து நாம ஆராய்கிறது நல்லது. அவைகளை நாம உள்ளே வச்சுக்கொண்டு கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைகளையும் கோபங்களையும் அப்பாடா மனதுக்குள்ள வச்சுக்கொண்டு இருதயத்துக்குள்ள வச்சுக்கொண்டு ஆண்டவிடத்துல எப்படித்தான் நாம், எனக்கு சேர்த்துதான், தேவன் அறிவாரு, தேவன் அறிவார். மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாதே. இப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை உங்களுடைய மனதில் கொன்றாதே. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்துல ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்கள் உண்டா? ஆகவே நாம் ஆண்டவிடத்தில் அன்பாக இருந்தால், அவருடைய சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டுமாக இருந்தால், ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளும். சேஞ்ச் அவர் அட்டிடியூட், வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி. லூக்கா 6:40 சொல்லும் பொழுது, தேர்ந்தவனும் தன் குருவை போல இருக்கிறான். குரு யாரு? இயேசு. நாம் இயேசுவை போல மாறன், நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டால், அவர் நடந்தபடியே நாம நடக்கணும் என்று 1 John 2:6 வாசிக்கணும். அவர் இருந்தபடி நாம இருக்கணும், அவர் வாழ்ந்தபடி நாம வாழணும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறது, மறுபக்கத்துல எனக்கு என்ற ஊழியத்தின் பார்க்க என்ற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் அதிகமாக ஆண்டவத்தில் ஜெபிச்சு கொள்றேன். கடவுள் அறிவார். எந்த நேரத்தில் என் கண்ணை மூடினா நான் கத்தெடுத்து போகணும் என்கின்ற அந்த தைரியம் என் மனசாட்சியில இருக்க முயற்சி செய்யுது. கத்தடி செவிகள் கேட்க சொல்றேன். மாய் மாலமாக பேசினா ஆண்டவருடைய கேட்பார். லெசன், 23,000 பேர் ஒன் த ஸ்பாட்ல போட்டாங்க. இன்றைக்கு காலை செய்திகள், எங்க ஊர்ல ஒருத்தர் மோட்டர் சைக்கிள் போயிருக்கா, நாயக்கோருக்கு வந்த ஹெல்மெட் அடிபட்டு விழுந்த ஹெல்மெட் கடிச்சு தலை அடிபட்டு ஒன் த ஸ்பாட் தங்கேஜ். இப்படி திடீர் மரணங்கள், யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டுமாரோ. அருமையான தேவன பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய குமார சாயலை நம்முடைய வாழ்விலே காண விரும்புறார். உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொண்டு சொல்லி சொன்னா, உங்களை நேசிக்கிறவர்களையே நேசித்துக் கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் சாயலை உங்களை காண முடியாது. என்னை நேசிக்கிறவர்களையே நான் நேசித்துக் கொண்டு இருப்பேனாக இருந்தால், என்னை மதிக்கிறவர்களையே நான் மதிக்கணும், என்னை கனம் பண்றவர்களையே நான் கனம் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை உங்களை கனம் பண்ணாதவர்களை கனம் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேரை உங்களை வெறுக்கிறவர்களை நீங்க மதிச்சிருக்கிறீங்க? நோ, என்னை கனம் பண்ணாதவர்களை நான் கனம் பண்ண மாட்டேன், என்ன மதிக்காதவர்களை நான் மதிக்க மாட்டேன். அப்படி நாம சொல்லுவாக இருந்தால், இன்னும் பழைய மனுஷனுடைய சாயல் தான் நமக்கு தொடர்ந்து வந்து, ஆனா வருஷங்கள் போகுது, மாற்றம் இல்லை. சொந்த சாயல் தான் இன்றைக்கும் வழிபட்டு கொண்டு. சோ, அருமையான தேவ ஜனமே, உபதேசம் கடினமாக இருக்கலாம், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களா என்று ஒரு கட்டத்துல ஆண்டவர் இயேசு ஜீவப்பத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய மாமிசம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம், என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் நெல்லில் நிலைத்திருக்கிறார், நானும் உங்கள் நிலைத்திருக்கிறேன். கடைசி நாளில் இந்த உபதேசத்தை கேட்டபோது அநேகர் இந்த உபதேசத்தை கேட்டபோது இயேசுவை விட்டு போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டே இருந்தான். ஆண்டு பார்த்துட்டே இருக்கிறாரு, எல்லாரும் போறாங்களப்பா, என்னை உபதேசம் பிடிக்கல. அவ 12 பேர் தன் அப்போஸ்தலத்தை கேட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கு, என்னை உபதேசம் கடினமா இருக்கு, என்னை விட்டு போறாங்களப்பா, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்க. உடனே பேர் சொன்னார், ஆண்டவர் யாரிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டான. அருமான தேவட பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்விலே காணப்படுவதுமா இருந்தால், ஒருவர் ஒருவர் நாம அன்பா இருக்க. அன்பான தேவட பிள்ளைகளே, அடுத்தவர்கள் செய்த அநியாயங்கள் கதைச்ச கதைகள், உங்களை இல்லாத பொல்லாத கதைகளை கதைச்சு குட்டச்சன், எவ்வளவு காலத்துக்கு இதை நாம மனதில் வச்சுட்டு இருக்க போறோம்? நம்முடைய இருதயத்துல நாம என்னத்தை சுமக்கிறோம், என்னத்தை நம்முடைய மனதுல நாம வச்சிருக்கிறோம்? எபிரேயர் 13:1 சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கிடவுது. நம்மால பகைக்கப்படுகிறவர் ஒருதரும் இல்லாதபடி தயவு செய்து காத்துக்கொள்ளு. உங்களுக்கு சத்துருக்கள் என்று எவரும் சபையில வராதபடி தயவு காத்துக்கொள்ளு. நான் உங்களுக்கு ஒரு காரியம் பிராங்கா சொல்லட்டுமா, வெளிப்படையா சொல்லட்டுமா? கத்தருக்கு முன்பாக என்ன நினைச்சாலும் சரி, என்னை பத்தி நீங்க என்ன கதைக்கணுமோ கதைச்சிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். என்ன இப்படி கதைக்கணுமோ கதைச்சிட்டு போங்க. நான் ஒருபோதும் வந்து நீங்க ஏன் என்ன பற்றி இப்படி கதைச்சீங்கன்னு கேட்கவே மாட்டேன். உண்மை எப்படி சொல்றேன், அப்படி நான் நடந்து போயிருக்கிறேன், தேவன் அறிவார். ஆனா சபையை பாதிக்கிற அளவுக்கு எந்த காரியங்களும் நீங்க கதைச்சு நடப்பீங்களா இருந்தால் கட்டாயமாக நான் உங்களை கூப்பிட்டு கதைப்பேன். இட் இஸ் காட்ஸ் கிங்டம். என்ன பாதிக்கணும் பாதிச்சிருப்போங்க, எனக்கு தேவன் நியாயம் பார்த்துக் கொள்வார், நீதி பாதிப்பார். ஆகவே எத்தனையோ கதைகளை நான் விட்டுட்டேன், கர்த்தர் அறிவார். அது ஒரு நிலைக்கு ஆண்டவர் நியாயந்திக்கிறேன். நான் ஒருபோதும் அப்படி அல்லாட்டி கொள்ள மாட்டேன். ஆனா சபையை பாதிக்கத்தக்கதான ஊழியங்களை ஆண்டவர் ராஜ்யத்தில் ஒரு பாதிப்படுத்தா, நான் காவலாளி, அதை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன போச்சுன்னு இருக்கேன். அப்ப நான் ஆண்டவருடைய வீட்டுல உண்மையில் ஒன்று சொல்ல முடியாது. அருமையான தேவட பிள்ளைகளை நன்றா நிதானிச்சுக்கொள்ள, நன்றா நிதானிச்சுக்கொள்ள. கதைக்கிறவங்க கதைக்கட்டும், சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கேளாதே. வேலைக்காரனே உன்னை நிந்திக்கிறதே நீ கேள்விப்படுதா என்று சொல்லி வேதனை வாசிக்கணும். சோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தயவு செய்து எல்லோரும் தேவட பிள்ளைகள், எல்லோரும் தேவட ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒரு 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 சுமூகமான ஒரு உறவை எல்லாரும் பிளீஸ் கீப் அப் பண்றது முயற்சி செய். இதுல வளர பாருங்க, முயற்சி செய்யுங்க. உங்களை நேசிக்காதவங்களை நேசிக்க, மதிக்காதவங்களை மதிக்க தயவு செய்து கட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து நாம் அதை கட்டுக்கொள்ளணும். நாம அந்த சாயலுக்குள்ள வந்தே ஆக வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை நான் மற்றவங்களோடு கசப்புகளோடும் வெறுப்புகளோடும் பகைகளோடும் ஒருவேளை திடீரென்று ஜீவன் போய்விட்டா நான் எங்கே போறது? இயேசுவை நம்புற எல்லாரும் பரலோகம் போயிட முடியுமோ? அப்படியானால் உபதேசம் எதற்கு, பிரசங்கம் எதற்கு சொல்லுங்க? அவர் தேவனுடைய வசனத்தை நாம கேட்டு 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 தேவனுடைய சாயலாக நாம மாறணும். ஆகவே நான் உங்களை சொல்கிறேன், நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உங்களுக்கு மற்றவர்களை குறித்து இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், பகைகள் தயவு செய்து அகற்றி போடும். அப்படி இல்ல, நான் இப்படித்தான் இருக்கப்படும் சொன்னா, இட் இஸ் அப் டு யூ. அதனால வார விளைவுகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. தேவதண்ட பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். என்னுடையவர்களை நான் அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். சபையில எவரையும் ஒதுக்காதீங்க, ஒருவரையும் தள்ளாதீங்க. ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு இன்னொருவரை புறக்கணிக்கிறதும் ஒதுக்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் சுத்த மாமிசமான காரியம். எனக்கு சேர்த்துதான் சொல்றேன், சத்தியம் எல்லாருக்கும் சமமான. எல்லாரும் தேவோட பிள்ளைகள், எல்லாருக்குள்ளேயும் தேவோட ஆவி. ஒருவேளை யாராவது சில தப்புகளை செஞ்சிருக்கலாம், தவறுகளை செய்யலாம். அதுக்காக அவங்க நம்ம பிள்ளைகள் தப்பு செய்கிறார்களே, நாம் அவங்களை தள்ளிவிடுறோமா? இல்ல, ஏன் அன்பு பிள்ளைகள் அல்லது சகோதரங்கள் தப்பு செய்யும் போது தள்ளிவிடுறோமா? இல்ல, ஏன் உறவு அன்பு ஐக்கியம். அவ தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அவ யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக கொண்டு பேசிட்டாங்க, கதைச்சிட்டாங்கன்னு சொன்னா நம்பினா நம்புங்க, நம்பாட்டா அப்படிங்க. என்னால முடியுமான அளவுக்கு இந்த வார்த்தைகளை நான் கீப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதற்காக நான் அதிகமான கிரியத்தை செலுத்துறேன். என் மனசுல எழும்புகிற நோவுகள் ஏராளம், பல காயங்கள் மனதில் இருந்தாலும் அவைகளெல்லாம் வச்சு சாதிக்கிற பழக்கத்தை அறவே தள்ளிட்டு கதைச்சிருக்கலாம், நடந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். கர்த்தாவே, நீ நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் யுத்தம் பண்ணுங்க, நானும் தொடர்ந்து முன்னேறட்டும். நீர் எனக்கு நியமித்த காரியங்களை நான் செய்து முடிக்கணும். உம்முடைய கற்பனைகள் தான் எனக்கு வாழ்வு, அவைதான் என்னுடைய அடிப்படை சட்ட வாழ்வு. அந்த நிலைமைக்கு நீங்க எல்லாரும் வரணும் என்று ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெறுப்புகளும் கசப்புகளும் பகைகளும், ஆனா ஆண்டவரே உங்கள் அன்பா இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை வச்சுட்டே இருக்க போறோம்? எப்ப இதுல நாம விட்டு விலக போறோம்? நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவட ராஜ்யத்துல சொல்லுங்க. யாருக்கு இந்த வசனத்தை சொன்னார்? அந்த பின்பற்ற அப்போஸ்தலர்கள். அப்ப அப்போஸ்தலரும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது இல்லையா? அப்ப நான் இயேசுவை உண்மையாக பின்பற்றி தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா இருந்தால் எனக்குள் ஒரு சிறு பிள்ளை கூடிய ஒரு மனம் வர வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு சிறு பிள்ளை தன் மனசுல கசப்புகளையும் மறுப்புகளையும் வகைகளையும் சேர்த்து வச்சிருக்குமா? காலங்கள் போனாலும் அந்த பகைகளை வச்சு காத்து கொண்டே இருக்குமா? வருஷ கணக்கிலே மற்றவர்களை குறித்த பகைகளை கசப்புகளை சுமந்து கொண்டே இருக்குமா? நீங்க என்ன தேனாலும் பேசுங்க, இப்படித்தான் இருப்பேன். நீங்க பேசுறது சத்தியம் தான், பட் என்னால இத கடைபிடிக்கிறது கூடாத காரியம் ஓகே என்று உங்களுடைய மனதில் நீங்க சொல்லுவீங்களாக இருந்தால் நான் அதை விட்டு கையெடுத்தேன். கர்த்தாவே, நீர் என் மனதில் தர்ற வார்த்தைகளை நான் சொன்னேன். பத்த படிகளுக்கு நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. நம்ம ஜெவமண்ண போய் இருக்க மன்றாடு மற்றபடி குறித்த கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைகளையும் மனதில் வச்சோன்னுதான் ஜெவமண்ண கோச்சு கொள்ளாத கோரிக்கை மேல போவ அவ நம்ம ஆராய்ந்து பாருங்க. சோ கிறிஸ்துவின் சாயல் ஒருவர் ஒருவர் அன்பாரு முயற்சி செய்யுங்க. இதோட இதை முடிக்க விரும்புகிறேன். அடுத்தது இன அடுத்த முக்கியமான ஒரு காரியம் படிங்க, கொலோசியர் 3:13 பாருங்க. கொலோசியர் 3:13,
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
திரும்ப படிங்கம்மா.
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
நல்லா பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ன, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்ப கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வரணுமாக இருந்தால், அல்லது பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை காணப்படுமாக இருந்தால் என்ன செய்யணும், ஒருவர் ஒருவர் மன்னிக்கும். நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும், கடினமான காரியம். சில பேரை மன்னிக்கிறது என்றது இலகுவான காரியம் இல்லைன்றது நல்லா தெரியும். என்னை பார்த்து நீங்க ஒருவேளை உங்க மனசுல சொல்லலாம், வழியில சொல்லாட, பாஸ்டர் என்ன இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபரை என்னால மன்னிக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க எனக்கு சொல்லலாம், இந்த நபரை என்னாலும் மன்னிக்க முடியாது. ஆண்டவருக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவட்ட முகத்தை பார்த்து அவட்ட கண்ணை பார்த்து இந்த நபரை என்னால மன்னிக்க முடியாது என்று நீங்க சொல்லுவீங்களாக இருந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமோ, ஹலோ என்னாலும் உங்களை மன்னிக்க முடியாது. எங்க இருந்து இப்படி எல்லாம் சொல்றீங்க, ஒரு மனதுல யோசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கட்டுத்தந்த ஜெபத்துல என்னதான் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களை மன்னி. ஹலோ ஹலோ ஹலோ. Our lifestyle should be changed by the word of God. Our attitude should be changed. Our behavior should be changed by the word of God. கடக்கு சேர்ந்தது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, மன்னாடுறீங்களே, தனி ஜெபம் செய்கிறீங்களே, செய்யுங்க, நம்புறேன், அது வேற. நல்லா கவனிங்க, இப்ப நாம ஜெபம் பண்ண போகும்போது சிலரை மன்னிக்காம வச்சுக்கொண்டு நாம போய் ஜெபிக்கிறோமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீங்க யோசிச்சு பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொன்னாரு. நாம் மன்னியாமல் இருந்து கொண்டு நாம போய் ஆண்டுக்கு முன்பாக அப்படி இப்படி எல்லாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோமே, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளை புறம்பே தள்ளி போட்டு இப்ப நம்ம தேவைகளை கொண்டு வச்சு ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறோம். ட்ரூ, நமக்கு தேவை இருக்கிறது, உண்மைதான், கஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குது, இட் இஸ் ட்ரூ. ஆனா அதைத்தான் நாம முக்கியப்படுத்துறோம், அது தேவனுடைய கட்டளைகளை நம்ம விட்டுறோம். யோவான் 15 இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனின் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள் ஏதோதோ அவனுக்கு செய்யப்படும். ஜெபத்தில் இருக்க ஒரு பெரிய ரகசியமே அதான். ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ ஆண்டவர் இயேசுவிலே நிலைத்திருக்கணும், அதாவது அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்கள், கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். மற்றபடி ஆண்டவர் ஏதோ ஒரு சில பேருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு சில பேருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம போறதா இருந்தா அவர் பச்சை பாதகமுள்ள ஒரு தகப்பனாகவும் எல்லாம் இருக்கணும். யோசிச்சு பாரு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்வதில் கொஞ்சம் நிதானிங்க. மன்னிக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு, கட்டளை கொடுத்திருக்கிறாரு. மறுபக்கத்தில் யோசிச்சு பாருங்க, நாம் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்ச பாவங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் கொஞ்சமா நினைச்சமா யோசிச்சு பாரு, அத்தனையும் ஆண்டவர் நமக்கு மன்னிச்சார். இதுல இன்னும் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறேன், கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று சொன்னாரு, பிதாவை இவைகளுக்கு மன்னியும், இவைகள் செய்யறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார் என்று இயேசு சிலுவையிலே அந்த அந்த 6 மணி நேரம் சிலுவையிலே பொங்கி அகோர வேதனையின் மத்தியிலும் தன்ற முகத்தில துப்பினவர்கள், தன்ற தலையில கொட்டினவர்கள், கோலாலே அடித்தவர்கள், முள்முடியை வைத்து அழுத்தினவர்கள், 39 தடவைகள் முதுகை அடித்து கிழித்தவர்கள், பரிகாசம் பண்ணினவர்கள், சிவப்பு அங்கியை தரித்து ராஜாவை வாழ்கின்ற விழுந்து கும்பிட்டு அவரை பரிகாசம் பண்ணவர்கள், வீட்டில் அவரை துடிக்க துடிக்க கைகளை காணிக கால்களை ஆணிகளால குத்தினவர்கள் அறிந்தவர்கள். இவைகள் எல்லோரும் ஆண்டவர் இயேசு என்று சொன்னாரு, பிதாவை இவைகளை மன்னி. சரி, எப்படிப்பட்ட உள்ளம் அவருடைய உள்ளம், நாம இயேசு என்ன பின்பற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதுல ஒரு ரகசியம் இல்ல தெரியுமா, ஆண்டவர் இயேசு தன்னை குத்தின மக்களை மன்னித்தார். ஆனால் ஆனால் சம்பந்தப்பட்ட யூதர்கள் அந்த மன்னிப்பை ரிசீவ் பண்ணல. ஹலோ, அந்த மன்னிப்பை அவர்கள் ரிசீவ் பண்ணல, தேவனே என்ன இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவைகளை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே புறவினத்தாராகி நாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை நமக்கு கிடைத்தது. இது புறவினத்தாரின் காலம், அதாவது புறவினத்தாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறவினத்தாலே மிதிக்கப்படும் என்று வேதத்தில் வாசிச்சிருக்கீங்களா? இது புறவினத்தாரின் காலம் என்றால் என்ன? சபையின் காலம். சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் புறவினத்தாரின் காலம் இருந்தோடே இருக்கு. யூனோவாய் இன்றைக்கு சபைக்குள்ள யூதன் மாத்திரமன் இல்லை, கிழக்கனா இருந்தாலும் யூதனா இருந்தாலும் அவன் எந்த நாட்டவனா இருந்தாலும் எந்த சமயமா எந்த பின்னணியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள எல்லாரும் சபைக்குள்ள வாரா. முதல் பழைய ஏற்பாட்டில் யூதம் மாத்திரம்தான், ஆனா ஆலயத்துக்கு ஒருத்தரும் போக இல்லாத, எவரும் உள்ள போக இல்லாத, அலவுட் இல்லை. ஆனா கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்த பிற்பாடு என்ன? புறவினத்தாரின் காலம். இப்ப சபையின் காலம் தான் புறவினத்தாரின் காலம். இன்று வரைக்கும் எருசலேம் மிதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த அல் அக்ஸா என்கின்ற பழிவாசல்ல செய்திய பார்க்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கு. அது வேற. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் இயேசு மன்னித்தாரு, ஆனா அந்த மன்னிப்பை அவர்கள் ரிசீவ் பண்ணல, ஏற்றுக்கொள்ள. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சத்தியத்தின்படி, லிசன் டு மீ, மன்னிக்க வேண்டியவர்களை நீங்க மன்னிச்சிருங்க, அந்த மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்ட விட்டுருங்க. உங்க பக்கத்திலே நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. கத்தருக்கு முன்பாக நீங்க உங்களை குற்றமற்றவர்களாக காத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன மன்னிக்க, நான் உங்களை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள விட்டுரு விட்டுரு. அது அவங்கள அனுபவி, அவங்கள ஆண்டவர் அதையே ஆண்டவர் பார்ப்பாரு. நீ உன்னை தாழ்த்தி ஒருவேளை உன்னத்துல குற்றம் இல்லாமல் இருந்தும் பிழை இல்லாமல் இருந்தும் தவறு இல்லாமல் இருந்து நீ உன்னை கத்தோட வசனத்தை தாழ்த்தி போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்கள் முகத்தை திருப்பலாம், அல்லது ரியாக்ட் பண்ணலாம், அல்லது இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உன்ன மைக்கா பிரச்சனை விட்டுரு. உனக்கு சொன்ன கட்டளையை நீ நிறைவேற்றி, எனக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை ஆண்டவரே உன்னுடைய இல்லாத நாமே போகணும். அவங்க அப்படி நடந்தா நமக்கு இப்படி நடக்க தெரியாது, அவங்க பிளஸ் என்றா நமக்கு மைனஸா இருக்க தெரியாது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு போதனை வேணுமா, சொல்லித்தர வேணுமா? இல்ல. இதெல்லாம் நம்ம பிறவி குணத்திலே இருக்குது, அது வேற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம 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 செஞ்ச பாவம் உண்டா ரெண்டா அத்தனையும் ஆண்டவர் மன்னிச்சாரு, மன்னிச்சாரு. இப்ப ஆண்டவர் நான் இப்ப பாத்து கேக்க, நான் மன்னிச்சது போல நீயும் மன்னியப்பா. என் சாயல் உனக்குள்ள வரட்டும். என்ன குத்தினவர்களையும் பரியாசம் பண்ணவர்களே, பிலாத்துவுக்கு முன்பாக நின்று நிக்கிற இயேசுவுக்கு, இயேசுவை பார்த்து எத்தனை போய் குற்றச்சாட்டுகளை அவர் மேல சாட்டினாங்க. கத்தரைக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருந்த ஆட்டை போல இருந்தார் என்ற வார்த்தை நிறைவரத்தக்கதாக எத்தனையோ குற்றச்சாட்டை சொன்னாங்க இயேசுவோ. ஐ லைக் தட் வெர்ஸ். கதைக்கிறவங்க கதைக்கட்டும், ஒன்று எனக்கு நல்லா தெரியும், சில வாயை அடைக்கவே முடியாது, அவர்களை அடைக்கவும் முடியாது, பேசிட்டே இருக்கட்டும், கதைச்சிலே இருக்கட்டும். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவற்றை குறித்து நியாயத்தின் கணக்கு, நம்மை பிடிக்காதவர்களை குறித்து நம்மை பிடித்தவர்களோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் இருக்குது தேவ சமூகத்தில். ஹலோ, நமக்கு பிடிக்காதவர்களை குறித்து நமக்கு பிடித்தவர்கள் நெருங்கினவர்களோடு நாம பேசின வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்குது இருக்குது. அருமை ஆத்துமாவே, அருமை சகோதர சகோதரியே, உன்னை குறித்து இல்லாத பொல்லாத கதைகள் எல்லாம் கதைச்சு குவிச்சு வச்சிருக்காங்க இல்லவா? அதெல்லாம் காத்தோட போயிடும்படி நினைக்காது. ஒரு நாளைக்கு ஆண்டவர் அதை விசாரிப்பார். விசாரிப்பின் நாள் வரும் 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 என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். அவை கதைக்கிறது குறித்து கவனமா இருங்க. உள்ளதை இல்லாததென்றும் இல்லதை உள்ளதென்றும் சொல்லுறதெல்லாம் கத்தற்குடும்பாக குற்றமாக, நமக்கு பிடிக்காதவர்களை குறித்து அவதூறாக கதைக்கிறதும் அவமானப்படுத்துறதும் பரியாசம் பண்றதும் இதெல்லாம் ஒருவேளை நேரில் கண்டா இப்படிதான் குறிக்கோள் இருக்குது. அப்பாடா எடுத்து மனுஷால கணக்கா எடுத்து உனக்கு தெரியுமா அவர் என்ன கைன்னு அழந்துட்டே இரு ஆனு கேட்டுட்டே இருப்பார். மூன்றாவது நபராக இருந்து கேட்டுட்டே இருப்பாரு. கதை கதை நியாய தீர்ப்பிலே நீ பாவிச்ச கைபேசி கூட வந்து உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லு, எனக்கு விரோதமாக சாட்சி சொல்லு. இப்படி சொல்லும் பொழுது நான் பயப்படுறேன் கடவுளுக்கு. அன்பான தேவட பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக நடந்தவர்கள் பேசினவர்கள் மன்னி, நாம ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். போன வருஷம் இருந்தது போல நாம இந்த வருஷம் இருக்கக்கூடாது. சத்தியத்துல வளர கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்வில் காணப்படும். ஆண்டவர் இயேசுடைய சாயலை குறித்து இன்னை அநேகம் இருக்குது. ஆனா இதை நான் இதுக்கு மேல கதை சித்த மாதிரி தொடர விரும்பேன். என் மனசுல ஆண்டு தர இன்ஸ்பிரேஷன் சொல்ல ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கு. இனி உங்களை பொறுத்தது. அருமையான தேவன் பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய குமார சாயலை நம்முடைய வாழ்வில காண விரும்புறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம், அது அல்ல. அல்லது நான் செய்கிற ஊழியத்தை வச்சும் ஒன்றும் பெருசா கணக்கிட்டாரு. பட் என் வாழ்க்கையில காணப்படுற கண்ணீர், தேவனோடு நான் எப்படி இருக்கிறேன், மற்ற மனுஷனோடு நான் எப்படி நடந்தேன், அந்த தடவைகள் நம்முடைய மனதை பாதிக்கிற அளவுக்கு நடப்பார், கதைப்பார், பிஹேவ் பண்ணுவார். உள்ளத்தை உடைக்கிறது போல இருக்கு. ஆனா இங்கேதான் நம்முடைய கிரயம் செலுத்த வேண்டியிருக்கு. கத்தருக்காக அவர்களை பொறுக்க வேண்டியிருக்குது. சகிக்க விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்காக என்னத்தை எல்லாம் சகிக்கணுமோ. அண்மையில ஒரு செய்தியை பார்த்தேன் யூடியூப்ல, ஒரு நைட்டோட அதை குறிச்சு கதைச்சிருந்தேன். உலகத்துல கடினமான 5 வேலையை பார்த்திருக்கிறாங்க. ஹலோ, உலகத்துல 5 கடினமான உத்தியோகம். அதுல ஆச்சரியம் இருந்தா போதகருடைய ஊழியம் 3வது இடத்துல வந்திருக்கு. வேணுமான அந்த டீப்பனான அதை உங்களுக்கு செய்தி பண்ண அனுப்புற போடுவேன். அவங்க சில போதுமாறு இன்டர்வியூ பண்ணியும் இருக்காங்க. நான் சொல்லல கணக்கிட்டிருக்காங்க. அது மேல தேவட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. என்ன நண்பா இருந்தா நான் அடையமைப்பேன்னு ஆனது. ஸோ பிளீஸ் தயவு செய்து எவரை மன்னிக்கணுமோ அவளை மன்னி. இது ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இப்படி இல்லப்ப உங்களோட வாழ்க்கையில கீப் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஹலோ, பட் நமக்கு என்னப்பா நடந்தது? போன கிழமை நல்லா இருந்தாரு, சிரிச்சாரு. இந்த கிழமை இப்படி போறாரு, இப்ப சிரிக்கிறாரு இல்லையே, முறைக்கிறாரு. இப்ப நமக்கு கிஃப்ட் ஆபரேட் பண்ணுவோம். அவருக்குள்ள என்ன இருக்குதுன்றதை விளையக்கூடாது. எனக்கு வரங்கிரிய செய்யும். இப்ப நமக்கு அநேக காரியம் நமக்கு ஊகம். ஓ, அவர் இப்படி நடந்திருப்பார், இவர் இப்படி கதைச்சிருப்பார், அவர் இப்படி செஞ்சிருப்பார். இப்படி எல்லாம் நாம ஊகம், நமக்குள்ள ஊகம் வச்சு கொண்டு அப்படி கதைக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. இன்னும் சில காரியங்களை நான் சொன்னா நீங்க நினைப்பீங்க நான் உங்களுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி. ஆனா அவர் கெஸ்ட் பிரிச்சர் வந்து உங்களுக்கு சொன்னா அந்த தேவ வார்த்தை நீங்க ஏற்றுக்கணும். வாழ்ந்து போதிக்கிறது என்பது இலகுவானது இல்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் கத்தர் கொடுத்த ஊழல். சோ கிறிஸ்துவின் சாயல் எல்லா இடத்துல அன்பா இருக்கு. ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் சுருக்கி அன்பு இல்ல, அன்பை கொட்டோ கொண்டு கொட்டுது முழுக வாழ்ந்துடும் அன்பா. ஆனா மறுபக்கத்துல சில பேர் கோபத்தாலி சிதைச்சிரும், உள்ளத்தை உடைச்சிரும். சொல்றேன்னு கதைக்கிறேன், காய்ச்சல் விடப்பா. இந்த தலையிலேருந்து ஒரு முடி கூட விடா. பட் நமக்கு சர்வலோக நியாயாதிபதி இருக்கிற நமக்கு நியாயம். ஹலோ, கிறிஸ்துவின் சாயல் வாழ்வே காரணம்.